SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம், முனைவர் சுபாஷினி.
வணக்கங்க.
தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன், தமிழ் மரபு அறக்கட்டளை, இதை பற்றி நாங்கள் விரிவாக பேச முன் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன்.
நான் வந்து மலேசியாவில் பிறந்தாங்க. அதாவது என்னுடைய பெற்றோர்கள் வந்து தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவங்க. அதாவது 1920-30 இந்த காலகட்டத்தில் வந்து என்னுடைய தந்தையாருடைய அப்பா அவங்க எல்லாம் வந்து மலேசியா வந்திருந்தாங்க. பிறகு என்னோட தந்தையார் இளம் வயதிலேயே அவர் வந்துட்டார், மலேசியாவுக்கு வந்துட்டார். பிறகு என்னுடைய தாயார் திருமணம் பண்ணிட்டு அவங்களும் வந்து சேர, பிறகு நானும் எனது சகோதரி ரெண்டு பேர் தான், நாங்க வந்து மலேசியால தான் பிறந்தோம். அங்கேயே படிச்சு அதுக்கப்புறம் நான் அங்கேயே என்னுடைய ஆரம்ப நிலை கல்வி எல்லாம் முடிச்சுட்டு பிறகு என்னோட உயர்கல்விக்காக நான் ஆஸ்திரேலியா சென்று அங்கே ஒரு 3.5 வருடங்கள் எனது கணினி துறையில நான் பட்டம் பெற்று பிறகு மலேசியா வந்து அதுக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்து விட்டு பிறகு நான் ஜெர்மனிக்கு வந்து என்னுடைய முதுகலை பிறகு என்னோட முனைவர் பட்ட ஆய்வு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்க ஜெர்மனிலேயே இப்ப பணி புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க.
உங்களுடைய மேற்படிப்பை ஆஸ்திரேலியாவிலும் மேற்கொண்டுள்ளதா?
நான் பிரிஸ்பின் நகரில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்துல நான் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னோட முதல் டிகிரி நான் அங்கதான் செய்தேன். அது செய்த பிறகு நான் மலேசியா வந்து ஒரு 1.5 ஆண்டுகள் நான் வந்து ஒரு கல்லூரியில நான் ஒரு விரிவுரையாளராக பணி செய்து விட்டு பிறகு என்னுடைய முதுகலை பட்டம் செய்ய வேண்டும் என்று யோசித்த போதுதான் நான் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு சென்று செய்ய வேண்டும் அப்படின்னு தோணு. எனக்கு ஜெர்மனியில இருக்கிற இந்த கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால இதற்கு நான் வந்து விண்ணப்பித்த பிறகு எனக்கு அது வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் முதல் தடவையாக ஜெர்மனியில வந்து ஆங்கிலத்துல MSc ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து எனக்கு ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அது, அதுல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சு நான் அப்படியே கல்வியை தொடர்ந்தேங்க.
இப்பொழுது ஒரு பாரிய கணினி நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள், அப்படியா?
ஆமாங்க, ஆமா. இப்ப நான் ஒரு கணினி நிறுவனத்துல வந்து அதாவது 1999-2000 என்னுடைய முதுகலை பட்டம் முடித்த பிறகே நான் வந்து அந்த நிறுவனத்துக்கு நான் வேலைக்கு பணிபுரிய ஆரம்பித்து விட்டேன். அதனால எனக்கு இப்ப ஜெர்மனியிலேயே வாழ்க்கை அதனாலே அமைந்து விட்டது. இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். என்னென்னா நான் வந்து முதுகலை பட்டம் முடித்த பிறகு மலேசியா செல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது, சென்று அங்கே பணிபுரிய வேண்டும். ஏனென்றால் அங்க வந்து சமூக ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சமுதாய நலன் சார்ந்த பல நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு நானும் நண்பர்களும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். அதையெல்லாம் விட்டுவிட்டுதான் நான் இந்த என்னோட முதுகலை படிப்பிற்காக வந்து சேர்ந்தேன். ஆனால் இங்கே வந்து பணி கிடைத்த பிறகு ஒரு வாய்ப்பு ஒன்று அமைந்த போது சரி, அது அந்த சமயத்தில் அந்த கிரீன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் செய்திருந்தார்கள். அதை வந்து நம்ம சரி அதை ஒரு 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் பணி செய்து விட்டு செல்லலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்படியே காலம் சென்று விட்டது. இங்கே வந்த பிறகு எனக்கு தமிழ் தொடர்பான பல விஷயங்களை வந்து கணினி தொடர்பான தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதற்காக ஐரோப்பாவில் இருக்கின்ற பல உயர் தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கின்ற இந்த ஆர்கைவ்ஸ் நூலகங்கள் இங்கெல்லாம் சென்று பார்த்து இதை பற்றிய ஒரு விரிவான புரிதல் எனக்கு வேண்டும் என்ற வகையில் அந்த ஆர்வம் என்னை வந்து இங்கே இருத்திவிட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு வகையில் உண்மை.
இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்கு எங்கிருந்து பிறந்தது?
அதாவது இதை வந்து 3 பேர் சேர்ந்துதான் இதை முதல்ல ஆரம்பித்தோம். எல்லோருமே வந்து ஒவ்வொரு வகையிலையும் வந்து இந்த அதாவது தமிழ் சார்ந்த அதே சமயத்தில் தனிப்பட்ட துறையில் வல்லுநர்களாக இருக்கின்ற 3 பேர், அதாவது நான், பிறகு பேராசிரியர் நா கண்ணன் இப்பொழுது முதலில் ஜெர்மனியில் இருந்தார், இப்பொழுது மலேசியாவில் பணிபுரிகின்றார். பிறகு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற முனைவர் கல்யாண சுந்தரம் ப்ரொஜெக்ட் மதுரை அதன் தலைவர். ஆக நாங்கள் மூவருமே நண்பர்கள். பல வகையில் அதாவது ப்ரொஜெக்ட் மதுரை திட்டத்திற்காக வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் சில விஷயங்கள் நானும் செய்திருக்கின்றேன். அது ஆரம்பத்தில் அந்த மாதிரியான நட்பு அதாவது சமூக உதவி அந்த மாதிரியான உதவிகள் என்ற வகையில் இருந்த இந்த முயற்சிகள் பிறகு வந்து இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை உருவாகிறதுக்கும் ஒரு காரணமானது. எப்படி என்றால் நான் ஒரு முறை ஒரு ஆர்கைவ் இங்க செக் நாட்டில் உள்ள அதன் தலைநகரம் அங்கு சென்றிருந்த பொழுது பல ஆவணங்கள் டிஜிட்டல் வெர்ஷனாக அதை பார்க்கக்கூடிய பழைய ஆவணங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதை பற்றி இந்த 3 நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது அடுத்த முறை நாம் எல்லாரும் சந்தித்து இதற்காக ஒரு திட்டம் ஒன்றை வகுப்போம் அப்படின்னு அவங்க எல்லாம் 3 பேரும் நாங்க பேசினோம். ஒரு நாள் வந்த ஈஸ்டர் ஹாலிடேல தான் வந்து என்னுடைய வீட்டிற்கு இவர்கள் 2 பேரும் வந்திருந்தார்கள். அங்கே வீட்டில் உட்கார்ந்து நம்ம இதை எப்படி வந்து இந்த திட்டத்தை நாம் முன்னெடுக்கலாம், அதாவது ஒரு தட்டச்சு செய்து ஒரு நூலை பாதுகாப்பது என்பது ஒரு முறை, ஆனால் அதோட அசல் கெடாமல் அந்த பழம் நூல்களை எப்படி பாதுகாப்பது, அது மட்டுமல்லாது தமிழ் சார்ந்த தமிழ் பாரம்பரியம் மக்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கின்ற பல வரலாற்று சின்னங்கள் இவற்றையெல்லாம் எப்படி பாதுகாப்பது என்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இதை உருவாக்க வேண்டும். அதை வந்து இணைய வெளியில் நாம் வந்து அதை பாதுகாக்க வேண்டும். ஒரு அதாவது ஒரு ஒரு கட்டிடத்திற்குள் வைத்து ஒரு அருங்காட்சியகம் போல செய்வது என்பது வேறு. அது இல்லாமல் இணையத்திலேயே அது ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட் ஒன்று உலகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் அதை நாங்கள் திட்டமிட்டோம். அந்த ஒரு கருத்து தான் தமிழ் மரபு அறக்கட்டளையாக 2000 ஆண்டில் உருவானது. பிறகு படிப்படியாக அது 2001 ஆண்டில் அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டுகளும் களப்பணிக்காக எனது பயணங்கள் தமிழகத்துக்கு தொடர்ந்தது. அதன் பிறகு பல நடவடிக்கைகள் நடந்தன. இப்பொழுது தமிழ் மரபு அறக்கட்டளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இத்தனை வெளியீடுகளை செய்திருக்கின்றோம் என்று. பல வெளியீடுகள், பல ஆய்வுகள், பல கல்லூரி சொற்பொழிவுகள், இப்படி தமிழ் மரபு அறக்கட்டளையின் பங்களிப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் விரிவாக்கம் அடைந்து கொண்டே வந்துள்ளது.
உங்களுடைய அடிமனதில் இப்படியான ஒரு செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவர்கள் யார் என்று கூறுவீர்கள்? உங்களுடைய மென்டோர்ஸ் யார்?
நிச்சயமாக அது என்னுடைய குடும்பத்தில் எனது தாயார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். எனது தாயார் தமிழகத்திலிருந்து வந்தவர், அவர் ஒரு சித்த மருத்துவரும் கூட. அதன் பிறகு அவர் மலேசியாவுக்கு திருமணம் செய்து வந்த பிறகு அவர் தனது வளர்ச்சி நாளுக்கு நாள் அவர் தனது வளர்ச்சியை வளர்த்துக் கொண்டவர். இந்த மலேசியாவில் ஒரு நிருபராக பத்திரிகைகளில் மிக முக்கியமான பத்திரிகையான மலேசிய நண்பன், தமிழ் நேசன் ஆகியவற்றில் நிருபராக பணியாற்றி இருக்கின்றார். துணை ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். பிறகு மலேசிய இந்து சங்கத்தில் பினாங்கு மாநிலத்தின் செயலாளராக பல ஆண்டுகள் இருந்திருக்கின்றார். பிறகு மலேசிய இந்திய காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியிலும் அவர் சில ஆண்டுகள் சேவையாற்றினார். ஆக என்னுடைய இளம் வயதில் எனது தாயாரின் பல சமூக நடவடிக்கைகளை நேரில் பார்த்து அவர்களோடு பல இடங்களுக்கு சென்று அந்த அனுபவங்கள் என்பது என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. ஆக பலருடன் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும், பலருடன் பேசும்பொழுது எப்படி பேசுவது என்ற வகையான பயிற்சிகள், அல்லது எழுதுவது, அறிக்கைகள் எழுதுவது என்ற வகையில் பல விஷயங்கள் எனக்கு இளம் வயதிலேயே அம்மாவின் துணையினால் எனக்கு ஏற்பட்டது. ஆக இது எனக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக அமைந்தது என்னுடைய சமுதாய நடவடிக்கைகளுக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழ் மரபை இலத்திரன் வடிவில் நிரந்தரப்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அகில உலக இயக்கமான தமிழ் மரபு அறக்கட்டளையை நிறுவியவர்களில் ஒருவரான முனைவர் கே சுபாஷினியுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பூங்காவையோ அல்லது இணையதளத்தையோ பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், நீங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறீர்கள் என்று. அவற்றை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது அழிந்து போற நூல்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நூல்கள் கூட இன்று சில நேரங்களில் நாம் தேடி பார்க்கும் போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதில்லை. ஆக அந்த சூழல்ல ஒரு ஏற்கனவே 200 ஆண்டுகளுக்கு முன்பான நூல்கள் அவை எங்கே இருக்கின்றன என்று அவற்றை பற்றி தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் எழத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஓலைச்சுவடிகள் எடுத்துக்கொண்டோம் என எத்தனை ஓலைச்சுவடிகள் அச்சு நூல்களாக வந்துள்ளன என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆக அதுதான் ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு பணியாக அமைந்தது. எவ்வளவு ஒலைச்சுவடிகளை நாம் தேடி எடுத்து அவற்றை, அதுவும் அச்சுக்கு செல்லாத ஒலைச்சுவடிகள் நாம் தேடி எடுத்து அவற்றை பதிப்பிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியத்தையும் வளங்களையும் நிச்சயமாக நாம் பாதுகாக்க முடியும் என்ற எண்ணம் எமக்கு வந்தது. இதில் மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழர் வரலாறு என்று பார்க்கும் பொழுது நமக்கு முழுமையான வரலாற்று சான்றுகளோ ஆவணங்களோ நமக்கு கிடைக்கவில்லை. ஆக கிடைப்பவை ஒரு சில விஷயங்கள் கிடைக்கின்றன, ஒரு சில நூல்கள் கிடைக்கின்றன. அதன் தொடர்ச்சியை காணக்கூடிய வகையில் அமைகின்ற அடுத்த ஒரு நூல் என்பது நமக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. நீண்ட இடைவெளி காலகட்டத்தில் ஒரு நூலை பற்றி பேசாமலேயே இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஏறக்குறைய 500-600 ஆண்டுகள் ஒரு நூலை, அதாவது திருக்குறளை எடுத்துக்கொண்டால் கூட பல நூற்றாண்டுகள் பல நூல்களில் திருக்குறளை பற்றிய ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வரவில்லை என்பதை பார்க்கின்றோம். ஆக அப்படி என்றால் நமக்கு கிடைத்திருக்கின்ற நூல்கள் என்பது மிக குறைவு என்பதை முதல்ல நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையான சமயங்கள் அங்கே இருந்தன. சமய காழ்ப்புணர்ச்சி என்பது அங்கே இருந்தது. அதனால் ஒரு சமயத்தை வெறுக்கின்ற இன்னொரு சமய சார்புள்ள ஒரு மக்கள் கூட்டம் என்பவர்கள் ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காக வந்து அந்த நூல்களை எரிப்பது அப்படி என்பது அது சர்வசாதாரணமா நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். அது இந்த நூற்றாண்டிலும் கடந்த நூற்றாண்டிலும் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழகம் எரிந்தது, எரிக்கப்பட்டது என்ற வகையில் நாம் பார்க்கின்றோம். அதாவது அறிவு கருவோலத்தை எரிக்கின்ற ஒரு போக்கு என்பது ஒரு வீட்டு சமூகம் அல்லது சமுதாயம் சமயம் என்ற என்கிற வகையில் சில அது பல காலங்களில் நடந்திருக்கின்றது. ஆக அந்த வகையில் தமிழகத்தில் பல நூல்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, பல நூல்கள் பாதுகாப்பு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆக அவற்றையெல்லாம் நாம் கணினி தொழில்நுட்பத்தை கொண்டு டிஜிட்டல் வெர்ஷனாக அதை நாம் சேகரித்து விட்டால், பிறகு அதை வாசிக்கக்கூடியவர்களை வைத்து அந்த நூல்களை நாம் வாசிக்கக்கூடிய வகையில் நாம் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற வகையில் முதலில் தமிழ் மரபு அறக்கட்டளை மிக தீவிரமாக முயற்சிகளை செய்தோம். 2010 தமிழகத்தில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஒரு திட்டத்தில் நாம் இணைந்து செயல்படுத்தினோம். அதில் 2 தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களுக்கு சென்று தமிழ் மரபு அறக்கட்டளையின் நண்பர்கள் சேகரித்த ஓலைச்சுவடிகள் என்பவை 86,000 ஓலைச்சுவடிகள். இவற்றை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கி அவை தமிழக அரசினால் விண்ணாக்கம் செய்யப்பட்டு இப்போது தமிழக அரசின் வலைப்பக்கத்தில் இணைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இதில் இலக்கியம், வானசாஸ்திரம், அதனோடு கவிதைகள், மாட்டு வைத்தியம், பல்வேறு விலங்குகளுக்கான வைத்தியம், சித்த மருத்துவம், பிறகு ஓவியங்கள், கதைகள், நாட்டார் கதைகள் என்று பல்வேறு வகைப்பட்ட ஓலைச்சுவடிகள் கிடைத்தன. இதற்கு அடுத்தாற் போல எனது ஒரு பணியாக நான் கடந்த 12 ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் சென்று அங்கு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள வரலாற்று விஷயங்களை டிஜிட்டல் கருவிகளை கொண்டு பதிவாக்கி அவற்றை வெளியீடு செய்து கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் வரலாற்று சின்னங்களாக இருக்கின்ற பழைய கற்குகைகள், கோயில்கள், மனிதர்கள், அதாவது பண்டைய கற்காலத்திற்கு பிறகு சிறிதளவு நாகரிகம் வந்த பிறகு மக்கள் எழுத தொடங்கிய பிறகு அவர்கள் உருவாக்கிய குறியீடுகள், அதன் பிறகு கல்வெட்டுகளாக அவை வளர்ச்சி பெற்ற பொழுது அவை கல்வெட்டுகளாக வடிக்கப்பட்டன, அவற்றை பற்றிய பதிவுகள், வெவ்வேறு விதமான கல்வெட்டுகள் இருக்கின்றன. தமிழி கல்வெட்டு, அது கிமு 6 to 1 என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த தமிழி கல்வெட்டு வளர்ச்சி அடைந்து வட்டெழுத்தாகவும் தமிழ் எழுத்தாகவும் வளர்கின்ற பொழுது அதில் வருகின்ற மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது, சோழ பேரரசுகள் இருந்த சமயத்தில் அந்த எழுத்துக்களில் வந்த மாற்றங்கள், பிறகு பல்லவர்கள் ஆட்சியின் பொழுது பல்லவர்கள் எழுத்தில் தமிழோடு சேர்ந்து கிரந்தமும் கலந்து அந்த வகையான பல்லவ கிரந்த எழுத்துக்கள் என்ற வகையில் எழுத்து வளர்ச்சி, அதை பற்றி காட்டுகின்ற கல்வெட்டுக்களை பற்றிய பதிவுகள் என்ற வகையில் பல ஆய்வுகளை இதுவரை நாம் தமிழ் மாறுபாடுகளில் அதை வீடியோ பதிவுகளாகவும் ஒலிப்பதிவுகளாகவும் புகைப்படங்களாகவும் எடுத்து அவற்றை நாம் வலைப்பக்கத்தில் ஏற்றியிருக்கின்றோம். இவை அனைத்தையுமே இலவசமாக வழங்குகின்றோம் என்பதோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் தமிழகம் செல்லும் பொழுது அங்கு பல கல்லூரிகளில் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசி அங்குள்ள இளம் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவர்களுக்கு இந்த சின்னங்கள் அல்லது தமிழ் புராதன சின்னங்களை பாதுகாப்பதை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மேலும் மேலும் இத்தகைய விஷயங்களில் ஆய்வுகள் நடைபெற வேண்டும் என்ற விஷயங்களையும் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். இது தொடர்ந்து வருகின்றது. அதோடு இப்பொழுது சென்ற ஆண்டும் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலும் நான் தமிழகம் சென்றிருந்த பொழுது பள்ளிக்கூடங்களில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த விஷயங்களில் ஆர்வம் வர வேண்டும் என்ற வகையில் 7 ஆரம்ப நிலை அரசு பள்ளிக்கூடங்களில் அருங்காட்சியகங்களை அமைத்திருக்கின்றோம். ஆக வரலாற்றை விரும்புகின்ற, வரலாற்றை பாதுகாப்பதில் ஆர்வம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் தற்சமயம் தமிழ் மரபு அறக்கட்டளை ஈடுபட்டு வருகின்றோம்.
இந்த பாரிய செயற்பாட்டுக்கான செலவுகளை, அதற்கு தேவையான நிதியை நீங்கள் எங்கிருந்து பெற்றுக் கொள்கிறீர்கள்?
நிதி என்பது எப்பொழுதுமே ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயம். தமிழ் மரபு அறக்கட்டளை ஆரம்பித்த சமயத்தில் முதல் 2 பிரிட்டிஷ் லைப்ரரி, பிரித்தானிய நூலகம் அவர்களுடன் இணைந்து சில அரிய தமிழ் நூல்களை நாங்கள் விண்ணாக்கம் செய்தோம். அந்த திட்டத்திற்காக நாங்கள் ஒரு ஃபண்ட் ஒன்று எழுதி கேட்டு அதில் எங்களுக்கு தொகை கிடைத்தது. அந்த தொகையை வைத்து அந்த திட்டத்தை நாங்கள் முடித்தோம். அதற்கு பிறகு நெடுங்காலமாக எங்களுக்கு எந்த வகையிலும் எந்த ஃபண்ட் அமையவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு நான் தற்செயலாக ஒரு நண்பரை சந்திக்க, அதாவது நான் அமெரிக்கா சென்றிருந்த சமயத்தில் அங்கு ஃபெட்னா நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது தமிழ் மரபு அறக்கட்டளின் பணிகளை பார்த்து வியந்து அந்த நண்பர், அவர் இஸ்லாமிய தமிழ் சார்ந்த சில விஷயங்களுக்காக தமிழ் மரபு அறக்கட்டளை ஏதாவது செய்வதற்கு ஆர்வம் இருக்கின்றதா என்று கேட்டார். நான் சொன்னேன், தமிழ் மரபு அறக்கட்டளை எந்த ஒரு சமயம் சார்பற்றது, தமிழர் நிலத்தில் அதாவது உலகளாவிய அளவில் தமிழர்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் மரபு சார்ந்த விஷயங்களையும் பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளை செய்கின்றோம் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு சிறு தொகையை அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார். அந்த தொகையினால் இப்பொழுது ஒரு சிறிய திட்டம் ஒன்று இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது இஸ்லாமிய விழுமியங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற சில இஸ்லாமிய விழுமியங்களை பதிவு செய்யக்கூடிய சில ஒரு திட்டங்களை பதிவாக்கி வருகின்றோம். ஆக இந்த மாதிரியான 1-2 விஷயங்களை தவிர்த்து நமக்கு நிதி என்பது அமையவில்லை. ஆனாலும் தமிழ் மரபு அறக்கட்டளை ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற வகையில் உழைக்கின்றோம். இப்பொழுது நான் என்னுடைய களப்பணிக்கு சென்று வருவதோடு ஆய்வுகள் செய்து ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோ, வரலாற்று வீடியோ பதிவு என்று நான் வெளியீடு செய்து வருகின்றேன். அதே போல நண்பர்கள் பலர் இருக்கின்றார்கள் நமது குழுமத்தில். அவர்கள் தங்களால் இயன்ற வகையில் ஏதாவது ஒளிப்பதிவுகளையோ கட்டுரைகளை தட்டச்சு செய்வதிலோ என்ற வகையில் உதவி கொண்டு வருகின்றார்கள். ஆக பலர் கூடி இருக்கின்ற தேர் போலத்தான் தமிழ் மரபு அறக்கட்டளை சென்று கொண்டிருக்கின்றது. மேலும் பல தன்னார்வலர்கள் வர வேண்டும் என்பதே என்பதே எமது விருப்பமும் கூட.
நீங்கள் ஒரு பன்னாட்டு கணினி நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். உங்களுடைய வேலைத்தளத்தில் உங்களுடைய செயற்பாட்டிற்கான ஆதரவு எப்படி இருக்கிறது?
ஒரு தனி நபருக்குமே வந்து பணி தவிர்த்து நமக்கு நமக்கு தேவையான சில விருப்பம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுவதற்கான முழு சுதந்திரம் எப்பொழுதுமே இருக்கின்றது. அந்த வகையில் நான் எனது வேலை, எனது பணி என்னுடைய தமிழ் மரபு அறக்கட்டளை பணியோடு நான் கலப்பதில்லை. அந்த வகையில் இது இரண்டுமே தனித்தனி வகையான விஷயங்கள் தான். எனது அலுவலக பணியின் போது நான் இந்த வகையான விஷயங்கள் ஈடுபடுவதும் இல்லை. ஆக இது இரண்டுமே பிரித்து தான் நான் கவனித்துக் கொண்டு வருகின்றேன்.
அடிக்கடி பயணம் செய்து கட்டுரையும் வெளியிடுகிறீர்கள்?
அது வந்து நான் அதிகம் பயணம் செய்வது அப்படிங்கல்ல, வருஷத்துக்கு ஒரு முறைதான் செல்வேன். சொல்லும் பொழுது நான் 4 வாரங்கள் எடுத்துக்கொள்வேன். அந்த 4 வாரம் என்பது எனக்கு கிடைக்கின்ற ஒரு ஆண்டு விடுமுறை. அந்த ஆண்டு விடுமுறையை நான் எப்படி இருந்தாலும் அதை கழித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது தற்போதைய எல்லா நிறுவனங்களும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டு விடுமுறையும் நான் நிச்சயமாக முடித்து விட வேண்டும். அந்த வகையில் நான் எனது விடுமுறைகளை முடிந்த அளவு வருஷ கடைசிக்காக நான் வைத்திருப்பேன். வைத்திருந்து அதை அனைத்துமே நான் வந்து இந்த மாதிரியான தமிழ் மரபு அறக்கட்டளை பணிக்காக தமிழகத்தில் நான் வந்து அதை செயல்படுத்தி விடுவேன். மற்றபடி எனக்கு இங்கே இருக்கும் பொழுது அலுவலக பயணமாக வரும்போது பல ஏனைய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் அங்குள்ள சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக நான் சில நேரங்களை பயன்படுத்திக் கொள்வது உண்டு. மற்றபடி எனது அலுவலக விடுமுறை எனது களப்பணிக்காகத்தான் நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழ் மரபை இலத்திரன் வடிவில் நிரந்தரப்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அகில உலக இயக்கமான தமிழ் மரபு அறக்கட்டளையை நிறுவியவர்களில் ஒருவரான முனைவர் கே சுபாஷினியுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். சரி, இன்னொரு கேள்வி. இந்த சுவடிகளை எண்மமயப்படுத்தும் திட்டத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற பிரெஞ்சு நிறுவனம் ஒன்று ஹாம்பர்க் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அந்த ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகிறது. சென்னையிலே இயங்குகின்ற சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் என்கின்ற ஒரு அமைப்பும் இதே போன்ற ஒரு வேலையை செய்கிறது. இவர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று நீங்களே நினைக்கவில்லை?
இணைந்து செயல்படுவது நிச்சயமாக செய்யலாம். ஆனால் நாம் ஒன்று ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது அனைவரும் சேர்ந்து நாம் செய்ய வேண்டும், அப்போதுதான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் ஒரு காரியமும் நடக்காது. பல விஷயங்களில் ஒவ்வொருவருமே சில விஷயங்களுக்கான இவை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற வகையில் சில தீர்மானங்களை வைத்திருப்பார்கள். இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை பணி ஆரம்பித்த காலம் தொட்டு நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழ் சமூகத்தில் பல காரியங்கள், அதுவும் சமூக நல சேர்ந்த காரியங்கள் என்று வரும்போது நாம் பல பேர் பேசி பேசிய நேரத்தை வீணாக்குவோமே தவிர காரியம் என்பது நடக்காது. ஆக காரியம் நடைபெற வேண்டும், சில விஷயங்கள் நடந்தாக வேண்டும். அந்த சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும். ஆக அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தின் காரணமாக இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை ஆரம்பித்த பிறகு இங்க தமிழ் மரபு அறக்கட்டளை எல்லா நிறுவனங்களிடம் இணைந்து செயல்படுவதற்கு என்றுமே தடையை வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கைகள் செய்து கொண்டே வருகின்றோம். அதனால்தான் எங்களால் இத்தனை வீடியோக்களையும், வீடியோ பதிவுகள், வரலாற்று வீடியோக்கள், ஆவணங்கள், பழம் நூல்கள், ஓலைச்சுவடிகள் என்று செய்து முடித்திருக்க முடிந்திருக்கின்றது தனி நபர்களாகவே இருந்து கொண்டே. ஆனால் பல நிறுவனங்கள் செய்கின்றனர் அதை நான் வரவேற்கின்றேன். அது கடமையும் கூட. ஏனென்றால் அவர்களுக்கு என்று நிதி என்று இருக்கின்றது. அந்த நிதியோடு அவர்கள் இயங்குகின்றார்கள். அங்கு பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நடவடிக்கைகள் எடுத்துச் செல்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் தமிழகம் மட்டுமன்றி இலங்கை, தமிழகம், மலேசியா, சிங்கை, அது தவிர்த்து ஐரோப்பா என்று பார்க்கும் பொழுது தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இருக்கின்ற வரலாற்று விஷயங்களை நாம் தொழில்நுட்பம் கொண்டு பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இருக்கின்றது. அது பெரிய ஒரு காரியமாகவும் இருக்கின்றது. ஈடுபாட்டுடன் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வளவு நிறுவனங்கள் செய்தும் கூட இவ்வளவு விஷயங்கள் இன்னும் செய்யப்படாமலே இருக்கின்றன என்பதுதான் கண்கூடான விஷயம். இன்றும் கூட கல்வெட்டுகள் சிதைக்கப்படுகின்றன. இன்றும் கூட ஓலைச்சுவடிகள் அழிக்கப்படுகின்றன. இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதே சமயத்திலே கூட ஓரிடத்தில், எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கல்வெட்டு சிதைக்கப்படுகின்றது, ஒரு சின்னம் அழிக்கப்படுகின்றது. ஆக இது வந்து பலரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதனால் எல்லோரும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு இயங்க முடியாது என்ற ஒரு வகையான தெளிவுடன் நான் இருக்கின்றேன். ஆனால் இணைந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது கட்டாயமாக இணைந்து செய்வோம். அந்த வகையில் தான் தமிழ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்தோம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது கிடைத்தது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அயலகத்தில் இருக்கின்ற, அதுவும் வந்து ஐரோப்பாவில் இருக்கின்ற பல பல்கலைக்கழகங்கள், நூலகங்கள் என்று சொல்லப்போனால் அங்கே பல ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க வேண்டும், அவற்றை வந்து பாதுகாப்பதற்காக இணைந்து செய்வோம் என்று நான் தமிழக அரசுக்கு சில முறை என்னுடைய தனிப்பட்ட எனது பயணத்தின் போது சில ப்ரொபோசல் செய்து செய்து கொண்டு போய் நான் அவர்களை சந்தித்து இருக்கின்றேன். அப்படி சில முயற்சிகளை நான் செய்த போதும் கூட அவர்களை அணுகி அவர்களோடு பேசி நன்கு உரையாடி அவர்களிடம் இந்த விஷயத்தை விளக்கிய போது கூட அவற்றை செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியையுமே அவர்கள் எனக்கு துணையாக உறுதுணையாக இருந்து அளிக்கவில்லை. இதுதான் நிதர்சனம் என்று சொல்வது. அதாவது இணைந்து நாம் செய்ய முயற்சி எடுக்கும் பொழுது கூட அதில் பல அந்த பியூரோகிரசி என்று வருகின்றது, பல விஷயங்கள் வந்து தடையாக இருக்கின்றன, பல விஷயங்கள் இழுத்தடிக்கப்படுகின்றன. அதெல்லாம் பார்த்த போதுதான் சென்ற ஆண்டு நானே நினைத்தேன் தமிழ் மரபு அறக்கட்டளை பணியை நாமே செய்வோம் என்று. டென்மார்க்கில் இருக்கின்ற கோப்பன்ஹேகன் ராயல் ஆர்கைவ்ஸ் அங்கே சென்று லூத்தரன் பாதிரிமார்கள் அவர்களோட ஓலைச்சுவடிகள் ஏறக்குறைய 1200 ஓலைகள் அதனை மின்னாக்கம் செய்யற பணியை வந்து செய்து முடித்தேன். அது சென்ற ஆண்டு மே மாதம் அந்த பணி நடந்தது. இப்படி பல அனுபவங்களும் எனக்கும் இருக்கின்றன.
அதே போல் இன்னொரு கேள்வி, தமிழ் விக்கிபீடியா அல்லது மதுரை திட்டம் போன்ற பிரபலமாக அறியப்பட்ட இணையதளங்களுடன் இணைந்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணையதளத்தை நடத்தாமல் இருப்பதற்கும் அதே போல் ஒரு காரணம் இருக்குமோ?
நோக்கம் என்பது ஒன்று, ஸ்கோப் என்பது வேற. இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை இப்ப பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மதுரை என்பது அது நூல்கள் தட்டச்சு செய்யப்பட்ட வடிவத்தை பாதுகாக்கின்ற ஒரு பக்கம், ஒரு ஒரு போர்ட்டல் என்று சொல்லலாம். ஆனா தமிழ் மரபு அறக்கட்டளையோட பணி என்பது அது ஒரு விரிவான ஒரு பணி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருந்தாலும் நான் சொன்ன போலவே கலை பண்பாடு கல்வெட்டுகள் அப்புறம் வந்து ஆய்வுகள் என்று வரும்போது ஓலைச்சுவடிகள் இவை அனைத்தின் டிஜிட்டல் வேர்ஷன் இவை தான் நம்ம பாதுகாத்து வைக்கின்றோம். ஆக அதோட ஸ்கோப் கம்ப்ளீட்லி அதோட ஆப்ஜெக்டிவ் கோல் அப்படிங்கறது வந்து இது அதுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப மாறுபடுது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வாய்மொழி இலக்கியங்கள் அதாவது நாட்டார் வாய்மொழி இலக்கியங்கள் இருக்கின்றன, உப்பாரி பாடல்கள் நலுங்கு பாடல்கள் என்ற வகையில் இருக்கின்றன, இவையெல்லாம் மறைந்து கொண்டு வருகின்றன. இவற்றை எல்லாம் ஒலிப்பதிவுகளாக்கி நாம் இணைத்து வருகின்றோம். ஆக இது தனிப்பட்ட ஒரு திட்டம், இது இதன் அளவு என்பது பெரியது, இதன் நோக்கம் என்பது பெரியது. அந்த வகையில் வந்து இதுல எங்கே இணைந்து செய்வதற்கான வழி இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும் அல்லவா? தமிழ் மரபு அறக்கட்டளை பணிகள் வெவ்வேறு விதங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன்.
தற்பொழுது சில திட்டங்களை சிறப்பாக செய்து வருகிறீர்கள், அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறீர்கள் சுபாஷினி?
தமிழ் மரபு அறக்கட்டளையின் பணிகள் என்று வரும்போது இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 20 பணிகள், 20 ப்ராஜெக்ட் திட்டங்கள் நமது நடவடிக்கையில் இறங்கி உள்ளன. அவற்றில் உதாரணமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் கூகுள் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அதன் வழி ஒரு டிஜிட்டல் ஆர்கைவ் தமிழ் மரபு அறக்கட்டளையின் டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ் அங்கு உள்ள படங்களின் புகைப்படங்களின் கலெக்ஷன்ஸ் இவற்றை வந்து அவர்கள் பக்கத்தில் அவர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையுடன் இணைந்து வெளியீடு செய்வதற்கான ஒரு திட்டம் ஒன்று தொடங்கி இருக்கின்றோம். அது சென்ற ஆண்டின் இறுதியில் அது கையெழுத்தானது, அந்த பணி இருக்கின்றது. பிறகு மிக அரிய கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை தட்டச்சு செய்யும் பணி என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம், அந்த பணி வந்து தொடங்கி இருக்கின்றது. அதற்காக வந்து 20 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்த பழமையான பல சஞ்சிகைகளில் உள்ள கட்டுரைகளை தட்டச்சு செய்து அவற்றை ஆய்வாளர்களுக்கு ஆய்வு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு பணி இருப்பதால் அந்த திட்டத்தையும் ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு பிறகு இஸ்லாமிய தமிழ் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் மிகப்பெரிய அளவில். அதன் வழி பல தமிழகத்தின் இஸ்லாம் அது விட்டிருக்கும் பல அதன் தனித்துவங்கள் இவற்றை பற்றிய ஒரு பதிவுகளாக செய்வதற்கான முயற்சிகள் இருக்கின்றன. பிறகு கல்வெட்டுகள் ஆய்வுகளும் குடைவரை கோயில்களை பற்றிய ஆய்வுகள், எத்தனை குடைவரை கோயில்கள் தமிழகத்தில் இருக்கின்றன என்பதை முழுமையாக தேடி கண்டுபிடித்து அவை அனைத்தையுமே வீடியோ பதிவுகளாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் அதுவும் சென்று கொண்டிருக்கின்றது. இதே போல வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழ் பள்ளிகளுக்கு வரலாற்று பாடங்களை பாடத்திட்டத்தில் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய பாடத்திட்டம் ஒன்றை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். அந்த ஒரு திட்டமும் இப்பொழுது வளர்ச்சியில் இருக்கின்றது. ஆக இதே போல ஏறக்குறைய ஒரு 20 திட்டங்கள் நம்ம தமிழ் மரபார்களின் திட்டங்கள் இந்த ஆண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன.
நல்ல பணிகள் பல சிறப்பாக செய்து வருகிறீர்கள் சுபாஷினி. உங்கள் பணிகள் தொடர வேண்டும், அவை வெற்றி பெற வேண்டும், அவை எமக்கு மட்டுமல்ல எதிர்கால சந்ததியினருக்கும் உதவும் என்ற வகையில் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க. எனக்கு இந்த வாய்ப்பு அமைந்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நண்பர்கள் நிச்சயமாக தமிழ் மரபு அறக்கட்டளையுடன் இணைந்து செயல்பட வேண்டும், செயல்படலாம். நான் வரவேற்கின்றேன். எனது வலைப்பூ தமிழ் மரபு அறக்கட்டளையின் வலைப்பக்கம் தமிழ் www.tamilheritage.org. அதோடு என்னுடைய முகநூல் பக்கம் இருக்கின்றது, அங்கேயும் சுபாஷினி THF என்ற பெயரில் எனது ஃபேஸ்புக் பக்கம் இருக்கின்றது. தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அதற்கென்றும் ஒரு ஃபேஸ்புக் பக்கம் இருக்கின்றது. இங்கு நமது வெளியீடுகள் அனைத்து பற்றிய செய்திகளும் இதில் நான் வெளியிட்டு வருகின்றேன். ஒவ்வொரு நாளும் சில வெளியீடுகளை நீங்கள் அங்கே நிச்சயமாக பார்க்கலாம். நண்பர்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இது தமிழுக்காக உள்ள பணி, அதில் அனைவரும் சேர்ந்து நாம் சேர்ந்து இந்த பணிக்காக உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். தமிழ் மரபார கட்டளையின் வாழ்த்துக்களையும் எனது வாழ்த்துக்களையும் ஆஸ்திரேலிய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.